இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20.
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள்.
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள்.
தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே
வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு
அதை நன்மையாக முடிய பண்ணினார்.
இங்கே யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் தன்னுடைய மூத்த சகோதரர்கள் 10 பேரையும் பார்த்து அவன் சொன்னதான ஒரு நல்ல வார்த்தை இது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அனுபவத்தோடு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது. யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க கவனித்து பார்த்தால் அவனுக்கு தீமை செய்த மனிதர்கள் ஏராளம். அவனுடைய சொந்த சகோதரர்கள் 10 பேர் அவனுக்கு தீமை செய்தார்கள். போர்த்திபார் அவனுடைய மனைவி அவனுக்கு தீமை செய்தார்கள். இப்படி அவனுடைய வாழ்க்கையில் தீமை செய்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இப்பொழுது எல்லா பாதையும் அவன் கடந்து முடித்த பிறகு இப்பொழுது அவன் தெளிவா சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்றைக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். சில நேரத்திலே நமக்கு யாராவது தீங்கு செய்கிறார்கள், நமக்கு ஒரு தீமையான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் யார் மூலமாக நமக்கு நடக்கிறது என்றால் உடனே நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறோம். இப்படி அநியாயமா எனக்கு தீமை செஞ்சிட்டாங்களே, இப்படி என் மனதை நோவடிச்சிட்டாங்களே, இப்படி எனக்கு தீமை செய்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் செய்த அந்த தீமையான காரியம் நம்முடைய இருதயத்தை நொறுக்குகிறது. சொல்ல போனால் அவர்கள் மேல் நமக்கு ஒரு கசப்பு வருகிறது, ஒரு ஆறாத காயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை இந்த விஷயத்தில் தெளிவார்க்கணும். யாராவது ஒருவர் நமக்கு தீமை செய்தார்கள் என்றால் அல்லது செய்கிறார்கள் என்றால் ஆண்டவருக்கு தெரியாமல் எந்த ஒரு தீமையான காரியமும் தீமையாய் தோன்றுகிற ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. ஃபர்ஸ்ட் தெரியணும், நம்முடைய ஆண்டவருக்கு தெரியாமல் தீமையான காரியம் போல் காணப்படுகிற எதுவுமே நமக்கு நடக்காது. அது தீமை நமக்கு நடக்காதுன்றது வேற, தீமையை போல தெரிகிற அந்த காரியம் கூட, புரியுது நான் சொல்றது உங்களுக்கு, அது வேற இது வேற. தீமையானது ஒன்றல்ல, தீமையை போல காணப்படுகிற ஒரு காரியம் கூட ஆண்டவர் அனுமதிக்காம நமக்கு நடக்காது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஆண்டவர் தீமையாய் காணப்படுகிறது போல இருக்கிற ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு அதுல ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது, ஒரு நல்ல பர்பஸோட தான் ஆண்டவர் செய்கிறார். மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால் அதிலே நமக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு, இன்னும் ஒரு மேலான அனுபவங்களை கொடுப்பதற்கு, இன்னும் சொல்ல போனால் நம்மை அதிக அளவு அடுத்த எல்லைக்கு நம்மை உயர்த்துவதற்கு அந்த பாதையை ஆண்டவர் நமக்கு நியமிக்கிறார் என்பதுதான் உண்மை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த உண்மையை நாம் சரியாய் புரிந்து கொண்டால் நமக்கு யாராகிலும் ஒருவர் தீமை செய்வது போல ஒரு சம்பவம் நமக்கு வரும்பொழுதும் அந்த நபர் மேல் நமக்கு ஒரு கசப்போ ஒரு கோபமோ வைராக்கியமோ ஒரு எரிச்சலோ நம்முடைய வாழ்க்கையில வராது. அதான் உண்மை. நீங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் சரியாக நமக்கு நிதானிக்க தெரியணும். அதை தெரியாத பட்சத்துல தான் நம்ம என்ன செய்யறோம், எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு அப்படி பண்ணிட்டாங்களே சொல்லி நம்ம மனதில் வேதனைப்படுகிறோம். அது நமக்கு ஆறாத காயமாய் மாறுகிறது. அதை மறக்க முடியல. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய சமாதானம் கெட்டுப்போகுது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்குது. இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஆண்டவரை அறியாதிருக்கிற ஒரு நபருக்கு ஒருவர் தீங்கு செய்கிறார்கள். ஆண்டவரை அறியாதிருக்கிற ஒரு நபருக்கு தீங்கான ஒரு காரியம் யார் மூலமாய் நடக்கிறது என்றால் அதுக்கு அவங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அதுல ஆண்டவர்கள் இன்டர்ஃபியர் ஆகிறது கிடையாது. ஏன்னா அவரை அறியல. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இன்டர்ஃபியர் ஆகிறது இல்லை. ஆனால் கர்த்தரை ஒரு நபர் அறிந்திருக்கும் பொழுது, அவங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கும் போது, அவங்க வாழ்க்கையிலே தீமையான ஒரு காரியத்தை போல ஒரு சம்பவம் யார் மூலமாகிலும் எந்த சூழ்நிலையிலாகிலும் நடந்தாலும் அதிலே ஆண்டவருடைய ஒரு நோக்கம், ஒரு திட்டம் கண்டிப்பா இருக்கிறது என்பதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் வேதத்திலே பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சபையை இப்படி ஸ்திரப்படுத்துகிறார். வாசிக்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் எல்லாருக்கும் மனப்பாடமாவே தெரியும். 8:28 இது எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். வாசிப்போம்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி,
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி
அழைக்கப்பட்டவர்களாய்,
அழைக்கப்பட்டவர்களாய்
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று,
சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று
அறிந்திருக்கிறோம்.
அறிந்திருக்கிறோம். நாம் அறிஞ்சிருக்கணும். சபையால் தேவ பிள்ளைகள் அறிஞ்சிருக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த செய்தியிலே வருகிற காரியங்களை, பின்னால நான் சொல்ற காரியங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீர்கள் என்றால் இது எவ்வளவு உண்மை என்பதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. வேதத்தை நீங்க நல்லா தெளிவா பார்த்தா புரியும். நாம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆகையினாலே சகலமும் எல்லா காரியங்களுமே நம்முடைய நன்மைக்காக மட்டும்தான் சம்பவிக்குது. இது ரொம்ப தெளிவா இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு நஷ்டமோ, ஒரு இழப்போ, ஒரு வியாதியோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு நிந்தனையோ, ஒரு அவமானமோ, ஒரு போராட்டமோ எது நடந்தாலும் அது முடிவிலே ஆசீர்வாதமாகத்தான் மாறுமே தவிர அது அப்படியே போய் முடிவடையாது. புரியுதுங்களா? அது ஆசீர்வாதமாக மாறும். அந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார், வணைகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், நம்மை கடைசி வரைக்கும் உறுதியாக நின்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அதான் உண்மை. வேதத்தில் அதற்கு நிறைய சம்பவங்கள் உண்டு. இப்ப நான் உங்களுக்கு சில காரியத்தை வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 8:00 ஆண்டவருடைய நடத்துதல் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறியலாம். 8:15 18 வரைக்கும் வாசிக்கலாம்.
உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு,
உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு
உன்னை சிறுமைப்படுத்தி,
உன்னை சிறுமைப்படுத்தி
உன்னை சோதித்து,
உன்னை சோதித்து
கொல்லிவாய் சர்ப்பங்களும்,
கொல்லிவாய் சர்ப்பங்களும்,
தேள்களும்,
தேள்களும்,
தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள,
தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள
பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய்,
பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய்
உன்னை அழைத்து வந்தவரும்,
உன்னை அழைத்து வந்தவரும்
உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து,
உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து
தண்ணீர் புறப்பட பண்ணினவரும்,
தண்ணீர் புறப்பட பண்ணினவரும்
உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால்,
உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால்
வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான,
வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான
உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும்,
உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும்
என் சாமர்த்தியமும்,
என் சாமர்த்தியமும்,
என் கைபலனும், இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று,
இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று
நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க,
நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க
எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக.
உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக.
அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த,
அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த
தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி,
தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி
இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல,
இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான,
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான
பலனை உனக்கு கொடுக்கிறவர்,
பலனை உனக்கு கொடுக்கிறவர். இங்கே பாத்தீங்களானால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை இந்த இடத்தில் மோசே கடைசி கட்டத்தில் நேரேட் பண்றார். இந்த உபாகமத்தின் புஸ்தகம் எந்த பின்னணியில் இது எழுதப்பட்டது என்பதை முதலாவது நீங்க தெரியணும். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வர பண்ணினார். அப்படி புறப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை 40 வருஷம் அந்த வனாந்திரத்தின் பாதையிலே கடினமான பாதை வழியா வந்தாங்க. இந்த இடத்துல மோசே சொன்னது போல கொள்ளிவாய் சர்பங்களும் தேள்களும் உள்ள இடத்தின் வழியாக அந்த வனாந்திரத்தில் நடந்து வந்தாங்க. கற்பாறையான பாதையின் வழியாய் கடந்து வந்தாங்க. தண்ணீரற்ற வழிகளிலே நடந்து வந்தாங்க. இந்த பாதையெல்லாம் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட இந்த வழிகள் எல்லாம் நடந்து வந்தாங்க. இதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு கேள்வியா இருந்திருக்கும், ஏன் எங்களுக்கு இந்த கற்பாறையான பாதை, ஏன் இந்த தண்ணீர் இல்லாத வறட்சியான இடம், ஏன் இந்த கொள்ளிவாய் சர்பங்களும் தேள்களும் உள்ளதான இடம், ஏன் இதெல்லாம் இந்த பாதை என்று சொல்லி அவங்க உள்ளத்திலே ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும்படியாகத்தான் இந்த உபாகமம் புஸ்தகம் எழுதப்பட்டது. இந்த உபாகமத்தின் புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசையுடைய ஊழியத்தின் பாதையிலே கடைசியிலே நடந்த சம்பவம் இது. அந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தி வந்து கானான் தேசத்திலே வாசலுக்கு வந்தாச்சு. அந்த கானான் தேசத்தின் வாசலிலே வந்த பிறகு மோசே அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி 12 பேரை அனுப்புகிறான். இந்த 12 பேரும் போய் சுற்றி பார்த்து இந்த காரியங்கள் நடந்து அவன 40 வருஷத்தை முடிக்கும் பொழுது கானான் வாசல்ல வந்தாச்சு. வந்த பிறகு ஆண்டவர் மோசேட்டே சொன்னார், 40 வருஷம் எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லாம் கடைசி கட்ட அவனுடைய வாழ்க்கை முடிய வேண்டிய நேரம். இப்ப ஆண்டவர் சொன்னார், நீ கானான் தேசத்தை பார்ப்ப, ஆனால் அதற்குள் நீ பிரவேசிப்பது இல்லைன்னாரு. மோசே யோசிச்சிருப்பான், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 40 வருஷம் இந்த ஜனங்களை நடத்திட்டு வந்தோம், ஆனால் இப்போ கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது, ஆண்டவர் அவனுக்கு அது அனுமதி இல்லைன்ட்டார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அந்த ஜனங்களுக்கு அவன் பல விஷயங்களை விவரிக்கிறான். இவன் அனுபவசாலி. அதனால அந்த 40 வருஷம் அந்த ஜனங்களின் வாழ்க்கையிலே அந்த கடந்து வந்த பாதை அவங்களுக்கு பல கேள்விகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன் இந்த பாதை எனக்கு? கர்த்தர் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை தரேன்னு சொன்னாரு, ஆனா அந்த வந்த பாதை ஒண்ணு நல்லா இல்லையே, தண்ணீரற்ற பாதை, கற்பாறையான பாதை, கொள்ளிவாய் சர்பம் நிறைந்த பாதை, தேழ்கள் நிறைந்த பாதை, இந்த பாதை இருக்கு. நல்லா கவனிக்கணும், நமக்கு கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்ததை போல அதை விட சிறந்த பரலோகத்தை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லையா, நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கார். ஆனால் அதை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பாதை என்னவோ, கொள்ளிவாய் சர்பம், தேள்கள், தண்ணீர் இல்லாத, கற்பாறை நிறைந்த அந்த பாதையில டிராவல் பண்ணி தான் கானான் தேசத்தோட போக முடியும். பாதை கடினமானது, போய் சேருகிற இடம் நல்ல இடம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் நடந்துச்சு, நமக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்களை ஆண்டவர் சிறுமைப்படுத்தினாராம், அவங்களை ரொம்ப சிறுமைப்படுத்தினார். வாழ்க்கையில் அவங்க மிகவும் ஒண்ணுமில்லாத நிலைமைக்கு, அவ்வளவுதான் அப்படி நினைக்கிற லெவலுக்கு அவங்களை சிறுமையான பாதையில நடத்தின, சிறுமைப்படுத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய வாழ்க்கையிலே அடிமட்டத்துக்கு கொண்டு போக முடியுமோ அந்த பாதையெல்லாம் அவங்களை கொண்டு போனார். இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாமே நமக்கு அப்படியே எல்லாரும் தூக்கி வச்சு நம்மளை கொண்டாடுவாங்க, எல்லாமே அப்படி போகணும்னு நினைச்சோம்னா அது தப்பு, ஏமாந்து போயிடும். கிடையாது, சொல்ல போனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கூட கிடைச்ச பாராட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு அதுவும் கிடைக்காது. புரியுதா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாய் கிடைச்ச சில நல்ல காரியங்கள் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகு கிடைக்காது. ஏன் நம்ம நினைக்கிற ரட்சிக்கப்பட்ட எல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு முடிவு ஆசீர்வாதம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது வரையிலும் அந்த இடத்தை அவன் போய் சேருகிற வரைக்கும் அவங்க டிராவல் பண்ற பாதை கண்டிப்பா கடினமானதுதான். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாட்களில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதற்கு நம்மளை ஆண்டவர் ஷேப் பண்ண வேண்டியதா இருக்குது. இந்த உவாகமத்தில் இந்த 8 நீங்க பாத்தீங்கன்னாலே 17-18 வசனங்களை பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கைவேலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்த அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஐஸ்வர்ய ஆசிரியர் வந்திருக்குது. அடுத்தது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர்கிறார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்கள ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இது சாமர்த்தியம் நீ சொல்ல முடியாது, உன் கைபலன் நீ சொல்ல முடியாது, அவரே இதெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறார், அது நீ நினைக்கிறோங்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, ஆண்டவன் நமக்கு பின்னாட்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்தை வச்சிருக்காரு. அந்த பின்னாட்களில் நம்ம அதை சந்திப்பது நம்முடைய சாமர்த்தியத்தின் மூலமா நம்ம பரலோகத்தில் நுழைய போறது கிடையாது, நம்முடைய கை பலத்தின் மூலமாக நம்ம பரலோக ராஜ்யத்தில் நுழைய போறது கிடையாது. நம்முடைய சாமர்த்தியத்தை வச்சு யாரும் பரலோகத்தில் நுழைய முடியாது, நம்முடைய பலத்தினால் நுழைய முடியாது. ஆண்டவன் நம்மை உருவாக்குவதன் மூலமாக நம்ம தகுதி அடைந்து அதற்குரிய பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆயத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுதான் நம்ம பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமே தவிர, சாமர்த்தியமோ கைபலனோ ஒன்றுத்திற்கும் உதவாது. இந்த உலகத்துல வேணா இதான் நடக்கும், ஆனா பரலோகத்துக்குள்ள போறதுக்கு அதெல்லாம் முடியாது. அதுக்குதான் ஆண்டவன் நம்மளை ஷேப் பண்றார். வேதத்துல இந்த விஷயத்தை நல்ல புரிஞ்ச ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் யாருன்னா தாவீது. அவன் வாழ்க்கையில பாருங்க, 2 Samuel 16 இந்த சம்பவம் நம்ம நிறைய தடவை வாசிச்சிருக்கிறோம், எடுத்துக்கொள்வோம். 2 Samuel 16:5 நாம் வாசிக்கலாம்.
தாவீது ராஜா பகூரை மட்டும் வந்தபோது
இதோ
சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல பலசாலிகளும்
தாவீதின் வலது புறமாகவும்
இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும்
தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும்
கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து ரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார்.
கர்த்தர் ராஜ்யபாரத்தை
உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய்
ராஜாவை நோக்கி
அந்த செத்த நாய்
ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன்,
நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும்,
தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று
கர்த்தர் அவனுக்கு சொன்னார்.
ஆகையால்
ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயை தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே,
என் பிராணனை வாங்க தேடும் போது
இந்த பென்யமீனன்
இந்த பென்யமீனன்
எத்தனை அதிகமாய் செய்வான்
எத்தனை அதிகமாய் செய்வான்
அவன் தூஷிக்கட்டும்
அவன் தூஷிக்கட்டும்
அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்
கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்
ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து
கவனிக்கணும் இதுதான் ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து
இந்த நாளில்
இந்த நாளில்
அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக
அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக
எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான்
எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் தாவீதுக்குள்ள பாருங்க எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இப்பொழுது தாவீது ராஜாவா இருந்தவன் ராஜ்ய பாரத்தை விட்டுட்டு வெளியில ஓட வேண்டிய ஒரு நிலைமைக்குள் அவன் தள்ளப்பட்டிருக்கிறான் அவனுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமே அவனுக்கு விரோதமாக எழும்பி ராஜ்ய பாரத்தை பிடிக்க ட்ரை பண்றான் தாவீதின் உயிருக்கே ஆபத்து வருது அவன் ஓடுகிறான் ஜீவன் தப்ப ஓடுறான் ஒரு காலத்தில் சவுலுக்கு பயந்து ஓடினான் ஆனா இப்பொழுது பார்க்கும் பொழுது தன் குமாரனுக்கே அவன் பயந்து ஓடுகிறதை பார்க்கிறான் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே சீமேயி என்கிற ஒரு மனுஷன் இவன் சவுலுடைய உறவின் முறையான் சவுலுக்கு பிறகு அவனுடைய குமாரன் யோனத்தான் அரசாட்சிக்கு வருவான் நம்ம எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு எதிர்பார்த்திருப்பான் நினைக்கிறவன் ஆனா இப்பொழுது ராஜீவனம் கை மாறி போச்சு வேற ஃபேமிலிக்கு டோட்டலா வேற ஃபேமிலிக்கு போயிடுச்சு தாவீதுக்கு போயிடுச்சு இது இவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தாவீதின் மேல பெரிய கசப்பு கடைசியில நம்முடைய சந்ததிக்கு வர வேண்டிய இந்த ஆசீர்வாதம் கடைசியில இவன் தாவீது அனுபவிக்கிறானே இப்ப தாவீது அவன் ராஜாவா உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் அவனால் ஒன்றும் பேச முடியல பயந்திருந்தான் ஆனா இப்பொழுது தாவீதின் வாழ்க்கையில் ஒரு கடுமையான பாதை தன் சொந்த குமாரனுக்கு பயந்து ஜீவன் தப்ப ஓடி போகிற ஒரு நிலைமை இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி அவன் தூஷிக்கிறான் தாவீதை எவ்வளவு நிந்திக்க முடியுமோ எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ எவ்வளவு மோசமாய் பேச முடியுமோ அவ்வளவு மோசமாய் பேசலாம் பேசுறது மட்டுமல்ல கல்லையும் மண்ணையும் வாரி அவன் மேல தூக்கி அடிக்கிறான் தாவீதோடு சில பராக்கிரமசாலிகள் இருந்தான் அதுல ஒருவன் அபிசாய் இது அபிசாய் யோவாபுடைய தம்பி இவங்கெல்லாம் நல்ல நல்ல படைத்தளபதிகள் இவன் சொல்றான் ஒரு வார்த்தை சொல்லும் நான் போய் அந்த செத்த நாய் சீமையுடைய தலையை நான் வாங்கி போடுறேன் ஒரு வார்த்தை சொல்லு நான் வெட்டியிடுறேன் அவனை தாவீது சொல்றான் இல்ல செய்யாத அவன் என்னை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் தெரியணும் ஒரு நபர் நமக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது ஆண்டவர் அனுமதிக்காமல் நடக்காது அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீதுக்கு அது நல்லா புரியுது அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான் ஆண்டவர் அனுமதிக்காம எனக்கு எதுவுமே நடக்காது அப்படி ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா கண்டிப்பாக இதை ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார் அவன் தெளிவா சொல்றான் அதனால இதை ஒன்னும் செய்யாத அவனை கொல்ல வேண்டாம் இதற்கான ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா வரப்போகுது இன்னைக்கு சொல்ற நம்முடைய லைஃப்ல நம்ம கடந்து போகிற கடினமான பாதைகள் எல்லாவற்றின் முடிவிலேயும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது இம்மையிலும் இருக்கிறது கண்டிப்பா மறுமையில் இருக்குது அதை நமக்கு புரிஞ்சுக்கணும் இம்மையில் இருக்குது கண்டிப்பாக அந்த பாதை தான் நம்மளை ஷேப் பண்ணி நம்ம பரலோகத்தில் சேர்க்கும் அந்த பாதை மாத்திரம் நம்ம லைஃப்ல வரலன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பரலோகத்துக்கு போகவே மாட்டோம் இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வருகிறார்கள் என்றால் கத்தரை தேடுறாங்க ரட்சிக்கப்படுறாங்கன்னா காரணம் என்னன்னா அவங்க லைஃப் ஸ்மூத்தா போறதுனால கிடையாது புரியுதா ஸ்மூத்தா போறதுனால கிடையாது கடினமான பாதையில போகும்போதுதான் ஒரு ரட்சிக்கப்படுகிறான் சமீபத்தில் நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு சகோதரர் ஒருத்தர் கிட்ட நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் அவர் கேத்தலிக் சர்ச்சில் இருந்து வர்றவர் அவர் சொன்னார் நீங்க வந்து பார்த்துட்டு ஒரு காரியத்தை எங்கிட்ட டவுட்டா கேட்டாரு அங்க கேத்தலிக் சர்ச்லாம் எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியா வருவாங்களே ஃபேமிலி ஃபேமிலியா மொத்த மொத்தமா அப்படி வருவாங்களே ஆனா இங்க அப்படி யாருமே ஃபேமிலி ஃபேமிலியா வர மாதிரி தெரியலையே ஏன்னா தனித்தனியா அப்படி இப்படி வந்துட்டு போறாங்களே ஏன் ஃபேமிலி ஃபேமிலியா வரல அப்படின்னு கேட்டாரு நான் சொன்ன அது வேற சர்ச்சு இது வேற சர்ச்சு அந்த காரியம் வேற இந்த காரியம் வேற அதுல மொத்த மொத்தமாய் குடும்பம் குடும்பமாய் வர்றதுக்கு காரணம் ஏற்கனவே பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவளா இருந்தாங்க, அப்படி குடும்ப குடும்பமா வந்து வந்து உட்கார்ந்துட்டு போறாங்க, அது வேற. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அடிபட்டு இடிபட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு அதுல வந்து ரட்சிக்கப்பட்டு வந்து உட்கார்றதான் இங்க இருக்கிற கூட்டம். அதனால யார் நெருக்கப்பட்டாங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துருவாங்க, நெருக்கப்படாம இருக்கிறவங்க நிம்மதியா வெளியில உலகத்துல இருப்பாங்க. அதுதான் இந்த சர்ச்சுக்கும் அந்த சர்ச்சுக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொன்னேன். அதான் உண்மை, புரியுதுங்களா? இந்த உலகத்திலே நமக்கு நெருக்கடிகள் பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் நம்மை கர்த்தரை தேட வைக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப கேட்டோம்னா பிரச்சனைகள் நெருக்கடிகள், குடும்பத்தில் பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், இது வரலன்னா ஆண்டவர் சமூகத்துக்கே வந்திருக்க மாட்டாங்க. தெரியுமா? வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய காரியம் எல்லாம் ஆசீர்வாதமா ஜெயமா நினைச்சதெல்லாம் நடந்து கேட்டதெல்லாம் கிடைச்சு ஸ்மூத்தா போயிருந்ததுன்னா நேர போய் நரகத்துல லண்டாயிருப்பாங்க. அதுதான் உண்மை, நேர நரகத்துல போய் லண்டாயிடுவாங்க. ஆண்டவர் அதனாலதான் பாக்குறாரு, ஒரு நபரை பரலோகத்துல கொண்டு வர்றதுக்கு யாருக்கு எந்த பாதைங்கிறது ஆண்டவரை தீர்மானிக்கிறாரு. இவங்களை இப்படி விட்டா கண்டிப்பா நரகத்துக்கு போயிடுவாங்க. ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை, ஒரு இழப்பு, ஒரு போராட்டம், ஒரு வேதனை, ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வைத்து ஆண்டவர் அந்த நபரை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துறார். அப்ப ஆண்டவரை டேஸ்ட் பண்ணுகிறதுன்றது சாதாரணமா நடக்கிற விஷயம் கிடையாது. எந்த ஒரு நபர் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுவேன் சொல்லி ரட்சிக்கப்பட முடியாது. எந்த மனுஷன் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் சொல்லி தன்னை அவனே பழைய பரலோகத்துக்கு ரெடி பண்ணிட முடியாது. அதற்கு ஆண்டவருடைய கிருபை வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய அர்ப்பணிப்பு வேண்டும். அந்த அர்ப்பணிப்புக்கு பிரச்சனை வேணும். புரியுதா? இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு நடக்காது. இதெல்லாம் தான் நம்மளை உருவாக்கி நித்தியத்திற்கு கொண்டு போதே தவிர இவைகள் நமக்கு தீமையானது கிடையாது. நன்மையாகவே ஆண்டவர் முடிய பண்றார். அதனாலே கடந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நடந்த எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளும் நெருக்கடிகளும் நிந்தனைகளும் வேதனைகளும் இழப்புகளும் அவமானங்களும் எதுவுமே வீண் கிடையாது. எதுவுமே வீணாய் கர்த்தர் செய்யல, நன்மைக்கு ஏதுவாய் செய்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம தெளிவா இருக்கணும். நன்மைக்கு ஏதுவாய் செய்து கொண்டிருக்கிறார். தாவீது அதுல தெளிவா இருந்தான். அதனாலதான் அவனை டிஸ்டர்ப் ஆகல. பாருங்க, இவ்வளவு பெரிய நிந்தரை அவமானம் வரும் போது அவன் டிஸ்டர்ப் ஆகல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நமக்கு தெரியல இது ஏன் அப்படின்றத நமக்கு தெரியல. அதனால நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம். ஒரு சின்ன பிரச்சனை கண்டனம் டிஸ்டர்ப் ஆகிறோம். இல்ல 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 இல்ல, அந்த பிரச்சனை நம்மை உருவாக்குகிறது. உண்மையா சொல்றேன், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாமே நினைச்சபடி நடந்து அருமையா போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒண்ணுமே கத்துக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கே வர மாட்டீங்க. ரெண்டாவது, அப்படி தப்பி தவறி வந்தாலும் அதுக்குனால வளர மாட்டீங்க, அங்கேயே நின்றுவீங்க, அவ்வளவுதான். அதுங்க வளர முடியாது, அதே நிலைமை தான். அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் வளர முடியாது. ஆனால் யாருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டே இருக்கிறானோ அவன் ஃபாஸ்டா வளர்ந்துட்டே இருப்பான். தெரியுமா? அவன் தான் நல்லா வளருவான். தொடர்ந்து இக்கட்டுகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திச்சுட்டே இருக்கிறவன் வளர்ந்துட்டே இருப்பான். என் லைஃப்ல நான் இதை நல்லா சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் கர்த்தர் என்னை கொண்டு போக நினைக்கும் போதெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு நெருக்கடியில போய் ஒரு பெரிய பிரச்சனை சம்பவிக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடகட கடகடன ஒரு குரோத் இருக்கும். இதை என்னுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஏதாவது வித்தியாசமா ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சந்தர்ப்பத்தில் பயங்கரமான நிந்தனை, அவமான வேதனை, இருதயத்தை நோகடிக்கிற சம்பவங்கள் சொல்லது வரும். அது போகும், ரொம்ப நாள் போகாது, ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் போகணும்னு வச்சுங்க. அதுக்கு பிறகு கடகடகடன ஒரு பெரிய குரோத் இருக்கும். அப்புறம் அழகாக அதுல போயிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்த ஒரு உயர்வு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் வேற ஏதாவது ஒரு நெருக்கடி வரும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கர்த்தர் அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையிலையும் இது உண்மை என்பதை நான் எத்தனை வருஷம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். தைரியமா என்னால சொல்ல முடியும். எனக்கு கூட ஏப்ரல் மாசத்துல அந்த ஹார்ட் அட்டாக் வந்த போது நான் உண்மையிலே சொல்றேன், நான் ரொம்ப என்ன சொல் ஒரு ஒன் ஃபேக்ட் தேவ சமூகத்தில் இங்கிருந்து உண்மையா சொல்றேன், 1% கூட எனக்கு ஒரு பயமும் வரல, 1% கூட எனக்கு கலக்கம் வரல, 1% கூட எனக்கு எந்த ஒண்ணுமே தெரியல. என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் என்னோட பைத்தியகாரமா தான் தெரிஞ்சது. நிறைய பேர்த்துக்கு வந்த எல்லாரும் ஒரு பார்த்து என்ன ஆறுதல் படுத்தணும், பலப்படுத்தணும், நான் சோர்ந்திருப்போம், பயந்துருப்போம் நினைச்சு வந்தாங்க. ஆனா ஒருத்தருக்கு நான் அவங்களை தான் பலப்படுத்தி அனுப்புனேன். அன்னைக்கே சொன்னேன், இது என்னை ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அமைச்சு வரதா. எனக்கு இதுல நான் வந்து வெளியில பேசிட்டு உள்ள உள்ள ரொம்ப எதை நான் நல்லா ஃபீல் பண்ண அதான் சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார், அதுக்குதான் எனக்கு கர்த்தர் இந்த பாதையை நியமிச்சார் நான் சொல்லிட்டே இருந்தேன். உண்மையா சொல்ற, இது ஏப்ரல் மாசம் தான் நடந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் என்னை நடத்திட்டு இருக்கிற பாதை நெக்ஸ்ட் லெவல் தூக்கிட்டு போயிட்டார், தெரியுமா? அடுத்த லெவல் இன்னைக்கு கர்த்தர் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற விதம், இன்னைக்கு கர்த்தர் என்னை நம்பி கொடுத்திருக்கிற காரியங்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஏப்ரலுக்கு பிறகு 1 month ரெஸ்ட் போட்டாரு, ஏப்ரல் மாசம் ஃபுல்லா. மே மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மறுபடியும். இப்ப சொல்ற எனக்கு டைம் ஃப்ரீ டைமே கிடையாது. அதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் ஃப்ரீ டைம் இப்படி இருக்கும், இப்படி இப்படி இருக்கும். இப்ப கிடையவே கிடையாது, ஃப்ரீ டைமே கிடையாது. எப்போ ஏதாவது ஒரு மெசேஜ் எடுக்கணும், ஏதாவது ஒன்று இது பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கடுத்து ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியறதில்லை. சொல்ல போனால் ஆண்டவர் செய்யற காரியங்கள் நினைச்சு பார்க்காத காரியங்கள். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தீஸ் கால்ஸ்ல நான் பைபிள் ஸ்டடி ஃபர்ஸ்ட் எடுக்க வச்சாங்க, அப்புறம் பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சு அதுல ஃபேக்கல்ட்டியை போட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த டீச்சிங் வந்து அதுல எவ்வளோ அனுபவசாலி இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இருக்கிறதுல நான் தான் சாதாரண ஆளு, என் மனசின்படி சொல்றேன் நான். எல்லாம் என்ன சொல்றது, ரெவரன் டாக்டர் எல்லாம் அந்த லெவல் தான் இருக்கிறவங்க எல்லாருமே, புரியுதா? எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், எல்லாம் பைபிள் காலேஜில் டீனாக இருந்தவங்க அவங்க தான் இருக்கிறாங்க அங்க. நான் தான் சாதாரண ஆள் அங்கே இருக்கிறதுல. டாக்டர் ரெவரன் டாக்டர் ஜபராஜ் சாமுவேல், பைபிள் காலேஜ் டீன், இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டிடியூட் மெட்ராஸ்ல. அவர் வந்து சராம்பூர் யூனிவர்சிட்டியில கனெக்ட் பண்ணப்பட்ட பெரிய பைபிள் காலேஜ் அது, அதுல டீனா இருந்தவர் அவர் ஒரு ஃபேக்கல்டி, புரியுதுங்களா? இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் ரெவரண்ட் இல்ல டாக்டர் அந்த லெவல் தான். நான் தான் சாதாரண ஆள். அவங்களோட கர்த்தர் கொண்டு போய் வச்சு அந்த லிஸ்ட்ல கர்த்தர் என்னை நடத்திட்டு இருக்கிறார். அதுல என்ன கேட்டீங்கன்னா, அதுல ஒரு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அவங்களும் எடுக்கிறாங்க, ஆனா கர்த்தர் நான் எடுக்கிற டீச்சிங், நம்ம மூலமா கர்த்தர் கொடுக்கிற டீச்சிங் ரொம்பவே அந்த என்ன சொல்றது ரீச் ஆயிடுச்சு. இப்ப கேட்டாங்க, உங்களுடைய டீச்சிங் எல்லாம் இது அப்படியே போயிடக்கூடாது, புக்கு ஒன்று வெளியிடணும், உங்களுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் கொடுங்க, ஜீசஸ் கால் சார்பில் ஒரு புத்தகமா வெளியிடணும்னாங்க. ஜீசஸ் கால் சார்பில் அவங்கள தவிர வேற ஒருத்தர் எழுதி அது புத்தகமாய் வெளிவந்த சரித்திரம் இதுவரைக்கும் கிடையாது. 60 வருஷம் அவங்களுடைய ஊழியத்தில் இதுவரைக்கும் மற்றவங்க எழுதின புத்தகத்தை அவங்க வெளியிட்ட சரித்திரமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எழுதுற புக்கு வெளியில் வரப்போகுது, என் மூலமா அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க, புரியுதுங்களா? நாளைக்கு காலையில் நாளைக்கு போகணும், நாளைக்கு மதியானம் உட்கார்ந்து அந்த புக் எழுதுறதுக்கான காரியம் செய்யறதுக்கு நாளைக்கு மதியானம் போகணும். மதியானத்தில் சாயங்காலம் வரைக்கும் அதை உட்கார்ந்து டிக்டேட் பண்ண, நாங்கள் போய் டிக்டேட் பண்ணிட்டு அதை புக் எழுதுறதுக்கான காரியத்தெல்லாம் செய்ய வச்சுட்டு அதுக்கு பிறகு சாயங்காலம் பைபிள் ஸ்டடி எழுதிட்டு திரும்பி வரணும். நிச்சயமாய் ஒரு நன்மை இருக்குது, வேஸ்டா நமக்கு எதுவுமே செய்யறதில்ல. அதான் நமக்கு புரியணும், ஏதோ நம்ம அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும், ஒருபோதும் தீமை நமக்கு வராது. இதுல நம்ம தெளிவா இருக்கணும். இன்றைக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு பைபிள் இருந்து ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை உங்களுக்கு நான் இப்ப காட்டுற வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், உங்களுக்கு நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார்.
போதும், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபிக்கிறார். சீஷர்களை சீக்கிரமாய் புறப்பட்டு அடுத்த கரைக்கு போங்க அனுப்பிட்டார். ஏற்கனவே ஜெபம் பண்ணணும், அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் அவங்க இருக்கக்கூடாது, அவங்களை அனுப்பிவிட்டு ஜெபிக்க போயிட்டார். இப்பொழுது இவர்கள் படகை எடுத்துக்கொண்டு அந்த நடுராத்திரி நேரத்திலே போயிட்டே இருக்கிறாங்க. இவர் ஜபத்தில் இருக்கிறார். நடுராத்திரி அவர்கள் படகு பிரயாணம் கடுமையாயிடுச்சு. கடல் கொந்தளிக்கிறது. இரவு நேரம். இயேசு கிறிஸ்துவும் இந்த சம்பவத்தில் படகுல இல்லை. ஏன்னா அவர் படகுல இருக்கும் பொழுது நடக்கிற காரியங்கள் இருக்குது, படகுல இல்லாத போது நடக்குது. அதே மாதிரிதான் இப்போ இயேசு கிறிஸ்து படகுல இல்லை, இவர் மலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். சீஷர்கள் 12 பேர் மட்டும் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கடல் கொந்தளிக்குது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, இவங்க கஷ்டப்படுறாங்க. உடனே மலையில் இருந்து இறங்கி கடலிலே நடந்து கிட்ட போறார். அப்ப கிட்ட போகும் பொழுது சீஷர்கள் பயப்படுறாங்க. 25 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள்.
உடனே இயேசு அவர்களோட பேசி
திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி
அவனை பிடித்து
அற்பவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது.
போதும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த நடுக்கடலுக்கு நடந்து வரார். படகிலே அந்த இரவு நேரத்தில், 4 விடிய காலம், 3 பிறகு, எங்கும் இருட்டு, கடல் கொந்தளிக்குது. அந்த நிலைமையிலே ஒரு உருவம் அப்படியே கடல் மேல் அப்படி வர்றதை பார்த்த உடனே சீஷர்கள் பயந்துட்டாங்க. ஏதோ ஆவி வருது. பயந்து போய் கத்துனாங்க, ஐயோ ஆவேசம், ஏதோ ஒரு ஆவி வருகிறது என்று சொல்லி சத்தம் போட்டு பயந்தான். அவங்களுக்கு பாருங்க, கடல் மேல நடந்தா அது அசுத்தாவி வேணா நடக்குமே தவிர இயேசு கிறிஸ்து நடப்பான்னு நம்பிக்கை இல்ல. அசுத்தாவி கடல் மேல நடக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா இயேசு கிறிஸ்து நடப்பான நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. அதுதான் அவங்களுடைய நிலைமை. அப்ப அசுத்தாவி ஏதோ கடல் மேல நடந்து வருதுன்னு நினைச்சு கதறாங்க பயந்து போய். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்ற அடப்பாவீங்களா, நான் தான் நடந்து வந்துட்டு இருக்கிறேன். அசுத்தாவி நடக்கும் நம்புறீங்களே, நான் நடப்பேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே, நான் தான், பயப்படாதீங்கன்னு திடப்படுத்தினார். திடப்படுத்தின உடனே 11 பேருக்கும் இன்னும் பயம் தெளியல. 12 பேர்ல 11 பேருக்கு என்னதான் அவர் பேசினாலும், அவர் சத்தத்தை கேட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் தெளியல. பேதுருவுக்கு இதை நீங்க விசுவாசம் சொல்ல முடியாது. செக் பண்றான். 11 பேருக்கு பயம், இவனுக்கு சந்தேகம். நிறைய பேர் வந்து பேதுரு கடல் மேல நடந்து விசுவாசமா நடந்தான் அப்படின்னு நினைப்பான். விசுவாசத்தை நடந்தான், அப்புறம் கடலுக்கு திருப்பி தான் விசுவாசம் போய் கீழே விழுந்தான் அப்படின்னு நான் சொல்றேன். இது அப்படியெல்லாம் கிடையாது. பேதுருவுக்கு டவுட், மற்றவங்களுக்கு ஆகிய பயம், பேதுருவுக்கு டவுட். பயத்தோட டவுட் மோசமானது. டவுட், இது இயேசுதானா இல்ல அசுத்தாவி இயேசு கிறிஸ்துவோட குரல்ல பேசுதா, இவனுக்கு இப்படி ஒரு டவுட். மத்தவங்களாவது அசுத்தாவின்னு ஒரு விட்டுட்டாங்க, ஆனால் இவனுக்கு ஒரு டவுட், இது இயேசுவா இருக்குமா இல்ல அசுத்தாவியா இருக்குமா, அசுத்தாவி இயேசு கிறிஸ்துடைய வாய்ஸ்ல பேசி நம்மளை ஏமாத்துதா, இப்படி எல்லாம் அவனுக்கு ஒரு டவுட். வந்த உடனே சரி செக் பண்ணி பார்த்துருவோமே. அவன் கேட்கிற பாருங்க, நீரே ஆனால் நான் இறங்கியவரை அனுமதித்தாரோ. அப்ப இவனுக்கு அது நீ இயேசுதான் நம்பிக்கை இல்ல, டவுட் தான் இருக்கிறான். இல்ல நீரே ஆனால் கேட்கறானாவே தெரிஞ்சிச்சு அவனுக்கு அது டவுட். அவனுக்கு இயேசு கிறிஸ்து தான் நடந்து வர்றான், இவனுக்கும் தெளிவில்லை, டவுட் தான். அந்த டவுட்ல தான் கேட்கிறான், நீரே ஆனால் நான் நடந்து வர அனுமதித்தார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய அப்ரோச் அவனுக்கு தெரியும், அவருடைய வாய்ஸ் தெரியும், அவருடைய அப்ரோச் தெரியும். இதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால அடுத்து ஒரு செக் பண்றான், செக் பண்ண ஆண்டவர் சொல்லிட்டார் வா அப்படின்ட்டார். அப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அவனுக்கு சரி அப்ப அவரு தான் இருக்கும், இறங்கி தான் பார்ப்போமே, அப்ப அவரு தான் இருந்தாலும் கண்டிப்பா இறங்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்கறான். அவனால நடக்க முடியுது, நடக்கிறான் நடக்கிறான். இயேசு கிறிஸ்து நடுவில் நிக்கிறார், தூரத்தில் நிக்கிறாரு, இறங்கி நடக்கிறான் நடக்கிறான், நடந்து போயிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு காத்து பலமாடிக்குது, உடனே ஐயோ காத்து பயமாடி பலமாடிக்குதுன்னு தடுமாறுறான். தக்கர் உள்ள போயிட்டான், உள்ள போன உடனே ஐயோ ஆண்டவரே ரட்சியுங்கிறான். உடனே ஆண்டவர் உடனே கையை பிடிச்சு தூக்குனாரு, தூக்கி எழுப்பிட்டு திட்டுறாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டன்னு கேட்டாரு. கொஞ்சம் இந்த சீன் யோசிச்சு பாருங்க, இத 11 பேர் இப்ப எப்படி யோசிச்சிருப்பான். இயேசு கிறிஸ்து சரி அவரு நான் தான் சொல்லிட்டாரு, ரைட் விட்டுற, அவரே அவரு தான் கடல் படகு நோக்கி தானே வந்துட்டு இருக்கிறாரு, விட்டுற வேண்டியதுதானே, எது கொடுக்கு இந்த வீண் பம்பு. சாதாரணமா அப்படிதான் யோசிப்பாங்க, அவரு தான் படகு நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு, அவர் வேற எங்கேயும் போல, இங்கதான் நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கிறாரு, வந்து ஏறிட போறாரு, நம்ம கூட இருக்க போறாரு, நிம்மதியா நம்ம டிராவல் பண்ணி போறோம், எதுக்கு உனக்கு இதை தேவையில்லாத பிரச்சனை, எதுக்கு நீரே ஆனால்னு கேட்டேன், நீரே ஆனால் வரட்டுமான்னு கேட்டேன், கடைசியில் அவர் வான்னு சொல்ல நீ இறங்கி போன, போய் நடுவில் மாட்டினியா, தண்ணியில மூழ்கினியா, திட்டு வாங்கினியா, இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படிதான் யோசிச்சிருப்பானுங்க. இல்ல மற்ற 11 பேர் தான் யோசிச்சிருப்பாங்க, இதெல்லாம் தேவையா உனக்கு, நாங்க பாரு நிம்மதியா சேஃபா இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, நல்ல ஜிம்முன்னு படகுலயே இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ தான் இப்படி வாயை விட்டு தண்ணியில இறங்கி மூழ்கி போய் அவரை வந்து ஆண்டவரேன்னு கூப்பிட்டு அவர் உன்னை தூக்கி விட்டு கடைசியில் உன்னை எல்லாருக்கும் உனக்கு தான் அவசியம், உனக்கு தான் அவமானம், அற்ப விசுவாசியம் திட்டு வாங்க முடியாது, கடைசியில நீ தான் திட்டு வாங்கின, நாங்கள்லாம் திட்டு வாங்கல, எல்லா காரியம் உனக்கு தான் வந்துச்சு போ. மத்த 11 பேர் இப்படிதான் யோசிச்சிருப்பான். இன்னைக்கு ரெண்டு கூட்டம் இருக்குது விசுவாசி கூட்டம், ஒன்னு சேஃப் சைடு, இறங்க மாட்டாங்க கடல்ல இறங்க மாட்டாங்க, அப்படியே சேஃபா அப்படி இருப்பாங்க, பத்திரமா இருப்பாங்க, நம்ம உண்டு நம்ம அப்படி சர்ச்சைக்கு போறது வர்றதுண்டு, அப்படி சேஃப் சைடு. இன்னொரு கூட்டம் இருக்குது தைரியமா இறங்குற கூட்டம், புரியுதா, ஒண்ணு சேஃப், நான் இருக்கணும், நான் சர்ச்சைக்கு போகணும் வரணும், நான் நல்லா இருக்கணும், அப்படியே அப்படியே அழுந்தாம அப்படி இருந்துக்கணும், இது சேஃபா இருக்கிறது. ஆனால் பேதுரு அந்த சேஃப் அந்த கூட்டத்தில் இல்லை, இறங்கிட்டான். ஒன்னு இரண்டாவது இறங்குற கூட்டம், இன்னைக்கு நான் சொல்றேன் அந்த சேஃபான கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது, படகு விட்டு நம்ம இறங்கக்கூடாது, சேஃபா இருக்கணும், ஆண்டவர் வராரு பத்திரமா நம்மளை பாத்துக்குவாரு, நம்ம சேஃபா அப்படி இருந்து அப்படியே போயிடலாம், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது, இறங்குற கூட்டத்தில் நம்ம இருக்கணும். அந்த இறங்குற கூட்டத்தில் பாத்தீங்கன்னா திட்டு விழுவோம், அந்த இறங்குற கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அமிழ்ந்து போவோம், அந்த இறங்குற கூட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவரே கதறுகிற நிலைமையெல்லாம் வரும், இறங்குற கூட்டத்துக்கு தான் வரும். இன்னைக்கு நம்ம பாட்டுக்கு நானும் ஒரு விசுவாசி, நானும் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன்னா அப்படியே அழுங்காம வாழ்க்கையை நடத்திட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க இறங்கினீங்கன்னா உங்களுக்கு நிந்தனை வரும், அவமானம் வரும், வேதனை வரும், போராட்டம் வரும், புயல் வரும், எல்லாமே வரும், எல்லாத்துக்கு மேலே திட்டு விழும், எல்லாமே வரும். கொஞ்சம் இறங்கினீங்கன்னா அதெல்லாம் வரும், உங்களுக்கு இறங்காட்டி அதெல்லாம் வராது. பேதுரு இறங்கினதுனால தான் உனக்கு எல்லாம் வந்துச்சு, மத்தவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, மத்தவங்களுக்கு திட்டு விடல, ஒண்ணு வரல, அப்படியே இருந்துட்டாங்க, அழுங்காம இருந்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்க நடந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்க செக் பண்ணி பாருங்க, கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியும், பேதுரு இறங்கினா, கடல் கொந்தளிக்கிற அந்த சூழ்நிலையில தடுமாறுனா, பயந்து போனா, மூழ்கி போனா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவர் தூக்கி விட்டாரு, கூடவே திட்டமும் செஞ்சாரு, மத்த 11 பேருக்கு முன்னால அவனுக்கு அவமானமா போச்சு. சொல்லிருப்பாங்க கண்டிப்பா, நாங்கெல்லாம் எவ்வளவு நிம்மதியா இருந்த பத்தியா, நீ எதுக்கு இந்த வேலை வேண்டாத வேலை பண்ண அப்படின்னு சொல்லி அவனை மத்த 11 பேரும் கூட கண்டிப்பா திட்டிருப்பானுங்க, கிண்டல் பண்ணிருப்பானுங்க, கிண்டல் பண்ணி சிரிச்சிருப்பாங்க, உனக்கு நடந்துச்சா, உனக்கு தேவையா இதுன்னு கிண்டல் பண்ணிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு ஒண்ணு நான் சொல்றேன், இவனுக்கு இந்த பாதையில பேதுரு கடந்து போனாலும் நான் சொல்ற உண்மையான பெனிபிஷியரி யாருன்னா பேதுரு தான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு, இவன் கடல்ல இறங்கினா, அவமானப்பட்டான், மூழ்கி போனான், தடுமாறுனா, கடைசியில் எல்லாரும் அவமானப்பட்டான், திட்டு வாங்கினான், எல்லாம் நடந்துச்சு. ஆனா ஒண்ணு தெரியணும், மற்ற 11 பேர் கற்றுக்கொள்ளாத சில சத்தியங்களை பேதுரு கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது. என்ன, ஆபத்து காலம் வந்துச்சு. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உடனடியாய் தூக்கி விடுகிறவர் என்பது அவனுக்கு தெரிஞ்சது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போட்லே உட்கார்ந்தவனுக்கு அவனுக்கு கிடைக்கல. புரியுதா? மற்றவங்க வேடிக்கை தான் பார்த்தாங்க, ஆனா தேவன் ஒருத்தனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான். ஆபத்து காலத்தில் நீ மூழ்கி போகிற ஒரு நிலைமை வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாய் அவர் கையை நீட்டி உன்னை தூக்கி விடுவார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு மட்டும்தான் கிடைச்சது. இது பிரசங்கத்தை கேட்டு கற்றுக்கொள்கிற விஷயம் இல்ல, அனுபவத்திலே நாம் பெற்றுக் கொள்ளுகிறதான சத்தியம். நம் ஆயிரம் பிரசங்கம் கேட்கறதை விட, எத்தனை முறை வேதத்தை வாசிக்கிறதை விட, ஒரு அனுபவம் நமக்கு ஆழமான பல பாடங்களை நம்ம உள்ளத்தில் ஆழமாய் பதிச்சிடும். ஒரு அனுபவம், ஒரு கடினமான அனுபவம் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த இடத்துல அவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு. அவன் மூழ்கி போனதுனால்தான் அவனுக்கு தெரிஞ்சது. ஆண்டவரேன்னு கூப்பிட்ட உடனே ஸ்பாட்ல கத்தர் கை நீட்டி தூக்கி விட்டார். அப்ப என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நான் மூழ்கி போகிற ஒரு நிலைமை வந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா உடனடியாய் என்னை அவர் தூக்கி நிறுத்துவார். உடனடியாய் கத்தர் என்னை தூக்கி நிறுத்துகிறார் என்பது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது, தூக்கி விட்டுட்டு அவனை ஆண்டவர் அவனை அப்ரிஷியேட் பண்ணல. சொல்ல போனா மத்த 11 பேரோட இவன் பெட்டரான ஆள் தான். இவன் மத்த 11 பேருக்கும் தண்ணியில இறங்கிறதுக்கு தைரியம் கிடையாது. ஆனா இவன் இறங்கினானே. உலக வரலாற்றிலேயே தண்ணி மேல நடந்தது ரெண்டு பேர், ஒன்னு இயேசு கிறிஸ்து, அடுத்தது பேதுரு. வேற யாருமே கிடையாது. மோசே கூட கிடையாது. மோசே கடலை பிளந்துட்டு தான் நடந்தான். யோசுவா கடலை பிளந்துட்டு தான் நடந்தான். எலியா கடலை பிளந்துட்டு தான் நடந்தான். யோர்தானை பிளந்துட்டு தான் நடந்தான். எலிசாவும் யோர்தானை பிளந்துட்டு தான் நடந்தான். எல்லாருமே பிளந்துட்டு தான் நடந்தாங்களே தவிர, கடல் மேல் அல்லது தண்ணீர் மேல் நடந்த ஒரே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தவிர பேதுரு மட்டும்தான். என்ன ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ்ல இது. யாருமே கிடையாது. பழைய ஏற்பாட்டுல யாரும் கிடையாது, புதிய ஏற்பாட்டுல யாரும் கிடையாது. எல்லாருமே பிளந்துட்டு தான் தரையில் நடந்தாங்க. ஆனா இவனுக்கு தான் எவ்வளவு ஒரு உன்னதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியா இது எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றது இவன் ஒருத்தன் தான் மனுஷ வர்க்கத்திலேயே, வேற யாருமே கிடையாது. அப்ப என்ன ஒரு பெரிய காரியம் இது. மத்த 11 பேருக்கு அது வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா எவன் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. ஆனா தைரியமா ரிஸ்க் எடுத்தான். அந்த ரிஸ்க் எடுத்ததுல வந்து அவனுக்கு கிடைச்சது என்ன, பப்ளிக்ல கிடைச்சது என்ன, மூழ்கி போனது, திட்டு வாங்கினது, அவமானப்பட்டது, இதுதான் அவனுக்கு பப்ளிக்ல நடந்துச்சு. ஆனா வெளியில நடந்தது ஒண்ணு, உள்ளே அவன் கற்றுக்கொண்டது வேற. நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டான். எனக்கு ஒரு ஆபத்து காலம் நான் அவரை நோக்கி கூப்பிட்டா ஸ்பாட்ல எனக்கு அவர் உதவி செய்கிறவர் தான் இயேசு கத்துக்கிட்டான். அடுத்தது, தூக்கி நிறுத்திட்டு இயேசு கிறிஸ்து அப்ரிஷியேட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இவன் வந்து யாருமே செய்யாதவனு செஞ்சான்ல, அப்ரிஷியேட் பண்ணிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து இவனை பிடிச்சு திட்ட தான் செஞ்சார். அப்ரிஷியேட் பண்ணல. அற்ப விசுவாசியினர் எல்லாருக்கும் நல்ல சிரிப்பா இருந்திருக்கும். திட்டு வாங்கினானே தேவையா அவனுக்கு. ஆனா ஒண்ணு அவன் கத்துக்கிட்டான், அற்ப விசுவாசின்னு மட்டும் சொல்லாம ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம போச்சுனர். இப்ப அவன் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான். என்ன, நான் அவிசுவாசப்படும் பொழுது நான் மூழ்கி போவேன். எனக்கு எப்பெல்லாம் அவிசுவாசம் வருதோ அங்கதான் எனக்கு மூழ்கி போகிற ஒரு நிலைமை வரும். நான் அவிசுவாசப்படக்கூடாது. என் வாழ்க்கையில் அவிசுவாசம் என்பது எப்ப வந்தாலும் அது என்னை மூழ்கடிக்கும். இந்த பாடத்தை அவன் அனுபவ ரீதியாக கத்துக்கிட்டான். அப்போ ஒண்ணு நமக்கு தெரியும், இதுல ரெண்டு பாடத்தை கத்துக்கிட்டான். என் ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், உடனே பதில் கொடுப்பான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான். ரெண்டாவது, என்னுடைய அவிசுவாசம் எனக்கு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் என்னை அது என்னை மூழ்கடிக்கும் அப்படின்ற ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இது மற்ற 11 பேருக்கு கிடைக்கல. அப்ப இது ஒரு தீமையான ஒரு சம்பவமாக இருந்தாலும் அதிலே அவனுக்கு நல்ல காரியங்கள் ரெண்டு நடந்துச்சு. பேதுருவுக்கு நல்ல தெரியும் நம்ம லைஃப்ல இப்படிதான். சில நேரத்தில் நமக்கு சில நிந்தனை வரலாம், பலருக்கு முன்னாடி பலர் பரியாசமானக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் அதன் நடுவிலும் நமக்கு ஸ்பிரிச்சுவல் லெசன் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆவிக்குரிய நல்ல பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அது நமக்கு வேஸ்டே கிடையாது. புரியுதா? வேஸ்ட் கிடையாது. தீமையை போல இருக்கும், ஆனா நன்மையாக ஆண்டவர் முடிய பண்ணுவார். இதே போல இன்னொரு பிரயாணத்தை கூட உங்களுக்கு ஜஸ்ட் அப்படி காட்டுறோம் பாருங்க. மார்க்கு 4:35 பாத்தீங்கன்னா இன்னொரு படகு பிரயாணம் வாசிக்கலாம்.
அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது.
சரி, போதும், படிக்க டைம் இல்ல. இங்கே பார்க்கும்போது இந்த பிரயாணத்திலே, இது ஒரு பிரயாணம், இந்த 35-41 வரைக்கும் இந்த பிரயாணத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் கூட இருந்தார். அந்த பிரயாணத்தில் இயேசு கிறிஸ்து கூட இல்லை, இதுல இயேசு கிறிஸ்து கூட இருந்தார். இப்ப இந்த பிரயாணம் போய் கொண்டிருக்கிறது. போகும்பொழுது இங்கேயும் கடல் கொந்தளிக்கிறது, அலைகள் மோதி அடிக்கிறது, சுழல் காற்று படகை சுழற்றி அடிக்கிறது. இயேசு கிறிஸ்துவோ ஒண்ணுமே நடக்காதது போல நிம்மதியாய் தலையணை வச்சு நிம்மதியை படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கிறவரை தட்டி எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. உடனே இயேசு கிறிஸ்து எழுந்தார், காற்றையும் கடலையும் பார்த்து இடையாதே அமைதலாயிருந்தார் சொல்லிட்டு திரும்பி மொத்த பேரையும் திட்டினாரு. ஏன் பயப்பட்டீர்கள்? அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு கேட்டார். 40 பாருங்க, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று, திட்டினாரு. அவங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் பாருங்க, இவர் யாரோ, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த தீமையான ஒரு கடல் பிரயாணம் மாதிரி இருந்துச்சு. உயிரே போகக்கூடிய ஒரு ஆபத்துல இருந்து மீண்டிருக்கிறாங்க. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கதறுகிற நிலைமை அவனுக்கு வந்துச்சு, 12 பேருக்கு வந்துச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து எழுந்தார், எல்லாத்தையும் சரி பண்ணாரு. உடனே எங்களை திட்டினார், ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. இப்ப இவங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகுது, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த சம்பவத்தின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரம் உள்ளவர் என்கிற ஒரு காரியத்தை இவர்களால் அறிந்து கொள்ள முடிந்தது. என்னைக்குமே சொல்ற, எல்லாமே ஸ்மூத்தா இருந்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்க எதுவுமே கத்துக்க முடியாது. சொல்றேன், தெளிவா சொல்றேன், உங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா இந்த உலகத்துல போகணும் மட்டும் நீங்க ஒருபோது நினைக்காதீங்க. உங்க லைஃப் அப்படியே ஸ்மூத்தா போச்சுன்னா எதையுமே கத்துக்க மாட்டீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே மாட்டீங்க, எந்த விதமான முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அதான் உண்மை, அதான் உண்மை. நம்ம எல்லாருமே இந்த ஸ்மூத்தா லைஃப் போகணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அதுதான் மோசமானது, நான் சொல்றேன், அதுதான் மோசமானது. அதனால உங்க வாழ்க்கை நீங்க வளரவே மாட்டீங்க. அதனால உங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, எந்த வாய்ப்பு இருக்காது. அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே போய் வேண்டியதுதான். வாழ்க்கையில் சில கரடு முரடுகள் நமக்கு வரணும், சில கடல் கொந்தளிக்கணும், சில எதிர்காற்று அடிக்கணும், சுழல் காற்று சுழட்டி அடிக்கணும், இதெல்லாம் வரணும். இது வந்தாதான் நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இதுதான் நமக்கு லெசன்ஸ் கத்துக் கொடுக்குது, இதுதான் உண்மை. லைஃப் நமக்கு ஈஸியா இருக்கணும் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க, அப்படி ஆசைப்படாதீங்க. உங்க லைஃப் ஈஸியாவே இருக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க வளரவே மாட்டீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே மாட்டீங்க, எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா மாறவே மாட்டீங்க. அது உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாது. அதனால என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை ஒரு ஸ்மூத்தான லைஃப விரும்பக்கூடாது. நான் ஓப்பனா சொல்ல விரும்பக்கூடாது, அதனால நமக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. வேதத்தை நீங்க நல்லா கவனிங்க, யாரெல்லாம் கடினமான பாதையை கடந்தார்களோ அவங்கதான் வளர்ந்திருக்கிறாங்க, அவங்கதான் ஆண்டவரிடத்துல பல காரியங்களை கற்றிருக்கிறாங்க, அவங்கதான் ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரமும் மாறி இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆண்டவருடைய அதிகாரத்தை பார்த்தாங்க, வல்லமையை பார்த்தாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். இது இன்னும் கடினமான ஒரு பாதை. நியாயாதிபதிகள் 16:21 வாசிக்கலாம்.
பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பயங்கனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள்.
போதும், இங்கே பார்க்கும் பொழுது சிம்சோனுடைய வாழ்க்கையில் கடினமான ஒரு பாதை. இந்த காரியங்கள் இவனுக்கு நடந்ததற்கு இவனிடத்துல தப்பு இருந்துச்சு. இவன் ஆண்டவரை சரியா பின்பற்றல. கடைசியிலே இவன் பெலிஸ்தீர் கையிலே பிடிபட்டான். பிடிபட்டு அவனை கொண்டு போய் சிறைச்சாலையிலே வெண்கல விலங்கு போட்டு அவனை வச்சு கண்களை பிடுங்கிட்டாங்க, மாவரைக்க வச்சாங்க, எல்லாமே அவனுக்கு போச்சு. உண்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் மிகவும் மோசமான நிலைமைக்குள் அவன் தள்ளப்பட்டுட்டான். கண்கள் பிடுங்கப்பட்டது, மாவரைத்துக் கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில் எல்லாத்தையும் இழந்தாச்சு. இவனுடைய வல்லமை, அதிகாரம், ஊழியம் எல்லாமே போச்சு. காரணம் என்ன? இவனுடைய வாழ்க்கையில சில தவறான காரியங்கள். கடைசியில் அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில தள்ளப்பட்டு மாட்டிட்டான். இந்த நிலைமையிலே பெலிஸ்தீர்களுக்கு பெரிய செலிப்ரேஷன். ஏன்னா இவங்களுக்கு இந்த சிம்சன் ஒரு பெரிய சவாலா இருந்தான். இவனை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளவு பவர்ஃபுல். கடைசியில் அவனை பிடிச்சிட்டோன்னு உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ஒரு பெரிய மண்டபத்தை ரெடி பண்ணாங்க, பெரிய செலிப்ரேஷன். அவங்களுக்குள்ள இருந்த முக்கியமான பிரபுக்கள் எல்லா விஐபிஸையும் கூடி வர பண்ணாங்க. கூடி வர பண்ணி தங்களுடைய தெய்வத்தை கொண்டாடுவதற்கு, சிம்சோனை தங்கள் கையில ஒப்பு கொடுத்த தெய்வத்தை கொண்டாடுவதற்கு ஒரு பெரிய, சொல்லப்போனால் ஒரு விக்கிரகாராதனை கூட்டம், இன்னும் அங்க இருந்த தேசத்துல பெரிய விஐபிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சிம்சோனை பிடிச்சது நிமித்தம் பெரிய செலிப்ரேஷன் ரெடி பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலே சிம்சோனுடைய வாழ்க்கையில் இது மிக மோசமான ஒரு காலகட்டம். 27 இருந்து படிங்க, என்ன நடந்தது பாருங்க.
அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும்,
நல்லா கவனிக்கணும், அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும், ரொம்ப முக்கியமான விஐபிஸ் எல்லாம் சகல பிரபுக்களும்
வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய
3000 பேர்
சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள்.
தீமையான ஒரு அனுபவம், ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே இப்பதான் சிம்சோனுக்கு கொஞ்சம் உணர்வு வருது. 28 தொடர்ந்து படிப்போம்.
அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே,
நான் என் இரண்டு கண்களுக்காக
ஒரே தீர்வையாய்
பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு
இந்த ஒரு விசை மாத்திரம்
என்னை நினைத்தருளும்
தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினால் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்க
அவன் சாகும்போது
அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள்.
அவன் உயிரோடு இருந்து 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிச்சான். அந்த 20 வருஷத்திலே அவனை கொண்டு கர்த்தர் எத்தனை பெலிஸ்தர்களை கொன்றாரோ அதை விட அவன் சாகிற அந்த நேரத்தில் சில நிமிஷத்தில் 3000 பேரை ஒரே நிமிஷத்தில் கொன்று அவன் வாழ்க்கை முடிச்சது. அதுக்கு முன்னால் அவன் கொன்ற ஆட்கள்னா சாதாரணமான ஆட்கள். ஆனா இப்பொழுது இருக்கிற எல்லா லீடர்ஸ் விஐபிஸ் தேசத்தில் பெலிஸ்திய டாப் லீடர்ஸ் அத்தனை மாதிரி ஒரே நேரத்தில் க்ளோஸ் பண்ணினான். ஆனா அந்த பாதை அவனுக்கு ரொம்ப கடினமான பாதை. அவன் கண்களை பிடுங்கி சிறையிலே வைத்து மாவரைத்து கொண்டிருக்க வைத்து வேடிக்கை காட்ட வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தீமையான நேரத்திலும் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். பிரபுக்களின் சகல பிரபுக்களையும் பெலிஸ்தியருடைய சகல பிரபுக்களையும் ஆண்டவர் அவனை கொண்டு அழிந்து போகும்படி செய்தார். இன்னைக்கு சொல்றேன், உங்க லைஃப்ல சில தீமையான காரியத்தை போல சிலது நடந்துட்டு இருக்கலாம். அன்னைக்கு சிம்சோன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது போல நீங்க கூப்பிடணும். இது ரொம்ப முக்கியம். சில காரியம் உங்களுக்கு தீமையாய் போயிட்டு இருக்குது, அதுல இருந்து ஒரு ரெமடியே இல்லை. இப்ப என்ன செய்யறது? தேவன் அதுக்கு நமக்கு நன்மை செய்வார், நன்மை செய்வார் அப்படின்னு நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இப்பதான் நீங்க செய்யணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அந்த கடினமான பாதையில போகும்போது சில செய்யற தப்பு என்ன தெரியுமா? அந்த கடினமான பாதையிலேயே போறதுக்கு பிராக்டிஸ் ஆயிடுவாங்க, பழகிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க, எந்த உணர்வு இல்லாம அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அதுல ஆண்டவர் ஒரு பிரேக் கொடுக்க விரும்புறாரு, அதுல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறாரு, அதை நன்மையாய் முடிய பண்ண விரும்புகிறாரு. இது எதுவுமே தெரியவில்லை. சில செய்யற தப்பதுதான், கடினமான பாதையை நியமிக்கிறாரு, ஆனா அந்த பாதையில பழகிடுறாங்க. சரி, நமக்கு நியமிக்கப்பட்டது இதுதான் போல இருக்குது, அப்படியே போய் வாழ்க்கையை ஓட்டிடுவோம். அதை செய்யக்கூடாது, அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம் நினைக்க கூடாது. அந்த கடினமான பாதையில் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி சீரியஸா கூப்பிடணும், சின்சியரா கூப்பிடணும். அப்படி சின்சியரா கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அந்த பாதை நிமித்தம் அதை நன்மையாக முடிய பண்ணுவதற்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அவன் அந்த மண்டபத்தில் கொண்டு வந்து அவனுடைய கைகள் விளங்கினால் கட்டப்பட்டலனா அந்த தூள் அவன் உடைச்சிருக்க மாட்டான். ஒட்டு மொத்தமான எல்லா லீடர்ஸையும் கத்த உள்ள கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டார் அவனை வச்சு. இது எப்ப நடந்துச்சு? அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுதுதான் இது நடந்துச்சு. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில சில கடினமான பாதையில போயிட்டு இருக்கலாம், தீமையான பாதை போல இருக்கலாம். அதுல பழகிடாதீங்க, இதான் என் வாழ்க்கையில் முடிவு கட்டிடாதீங்க. இப்படியேதான் கடைசி வரைக்கும் நான் வாழணும் போல இருக்கு, இதான் எனக்கு நியமிக்கப்பட்டதுன்னு அப்படியே உங்களை சரண்டர் ஆயிடாதீங்க. கூப்பிடுங்க, இந்த நிலைமையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க, டோட்டலா அர்ப்பணிங்க. அர்ப்பணிச்சு முழு இருதயத்தோடு கூப்பிட்டு பாருங்க, ஆண்டவர் அந்த தீமையான பாதையை நன்மையாய் முடிய பண்ணுவார், கண்டிப்பா செய்வார். சிம்சோனுக்கு அதான் நடந்துச்சு. பேதுருடைய வாழ்க்கையில் அவன் பாடங்களை கற்றுக்கொண்டான். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது சாதித்ததை விட அவன் சாகும் பொழுது சாதித்தது அதிகம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். யோசேப்பு சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். தீமையான பாதைகள் நன்மையாக முடிவதற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது, தெரியுமா? தீமையான பாதைகள் எல்லாமே நன்மையாய் முடிவதற்காகத்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். தீமையான பாதைகள் நன்மையாய் முடிவதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க சில தீமையான பாதையிலே கடந்து போகலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார், தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், இம்மையிலும் மாறும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் அது உங்களுக்கு நடத்தும். வேதம் முழுவதிலும் அப்படித்தான். தாவீதனுடைய வாழ்க்கையில் அவன் சிறுமைப்படுத்தப்பட்ட பொழுது அவன் தைரியமாய் ஸ்திரமாயிருந்து அதை புரிந்து கொண்டான், தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். புரியணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்துகிற வழிகள், புதிய ஏற்பாட்டு காலத்திலே சீஷர்களுக்கு அதுதான் நடந்துச்சு. ஒரு படகு பிரயாணம் இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு பிரயாணம், தத்தளிச்சாங்க. இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்தார், மற்ற சீஷர்கள் எல்லாம் 11 பேர் சேஃபா இருந்துட்டாங்க, போட்ல இறங்கல, சேஃப் சைட்ல இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அவனுக்கு டவுட் இருந்துச்சு, அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அவன் இறங்கினான். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை சேஃப் ஜோன்ல வச்சுட்டே இருக்காதீங்க. நான் நல்லா இருந்தா சேஃபா இருந்தா போதும் அப்படி இருக்காதீங்க. இறங்குங்க, நீங்க ஆண்டவருடைய காரியத்துல இறங்குங்க. சேஃபா இருக்கணும்னு நினைக்காதீங்க, கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைக்காதீங்க, இறங்கணும். இறங்கும் பொழுதுதான் புயலை சந்திக்க முடியும், போராட்டத்தை சந்திக்க முடியும். ஆனால் அது நன்மையாக முடியும் என்பதும் உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் இறங்குறது கிடையாது, ஆண்டவருடைய காரியத்துல இறங்குறது கிடையாது. சேஃபா உட்கார்ந்துறோம், பத்திரமா நம்ம இருந்துட்டு அப்படியே போய் சேர்ந்துடலாம், அழுங்காம அப்படி போய் சேர்ந்தணும்னு நினைக்கிறோம். இல்ல, அப்படி நீங்க அழுங்காமல் அப்படியே போகணும், சேஃபா போகணும், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில் நீங்க எதையுமே கத்துக்க முடியாது, எந்த ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க வளரவே முடியாது. இறங்கணும், ரிஸ்க் எடுத்து இறங்கணும். ரிஸ்க் எடுத்து இறங்கும் பொழுதுதான் பேதுருவுக்கு பல நல்ல பாடங்கள் கற்றுக்கொள்ள முடிந்தது. இயேசு கிறிஸ்துவை ஆபத்து காலத்தில் கூப்பிட்டா உடனே தன்னை காப்பாற்றுவார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். தன்னுடைய அவிசுவாசம் தான் அவனை மூழ்கடித்தது என்கிற ஒரு சத்தியத்தையும் அவன் அறிந்து கொண்டான். இது மற்ற 11 பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து கடல் மேல் நடந்த ஒரே மனுஷன் என்கிற ஒரு பெரிய கிருபை அவனுக்கு கிடைச்சது. அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் பொழுது சிம்சோன் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன், ஆனால் இப்பொழுது அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருக்கிறான். அது அவனுடைய தவறு இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த நிலைமையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த தீமையான சூழ்நிலையை ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணினார். அவன் சாகும் பொழுது 3000 பிரபுக்களை கொன்று அவன் மரித்தான். அவன் உயிரோடு இருந்த பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம், அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இன்னைக்கு சொல்ற கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு சில மோசமான பாதையில் எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கலாம், சிம்சோனை போல எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கலாம். அந்த வாழ்க்கையில அப்படியே பழகிடாதீங்க, அப்படி இதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டது, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, ஆண்டவர் அந்த தீமையான காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் எங்கள் வாழ்க்கையில் தீமையாய் தோன்றுகிறவைகளை நன்மையாக முடிய பண்ணுகிறவரப்பா நீங்க. இதை எங்களுக்கு வேதத்திலிருந்து காமிச்சீங்க, எங்கள் அனுபவத்திலே இதை நீங்கள் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்து எங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாய் நீங்க மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். பயனுள்ளதாய் மாற்றுங்கப்பா. இருக்கிற ஒரு வாழ்க்கை எல்லாமே உங்களுடைய நாமத்தின் மகிமையாய் இருக்கு, எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்து கொள்ளுங்கப்பா, நீங்க மகிமைப்படுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.